SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் ஆஸ்திரேலிய செய்திகள். வாசிப்பவர் ரைசல். ஆப்டஸ் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களில் சுமார் 36,000 பேரின் மெடிக்கேர் தகவல்கள் திருடப்பட்டதை அடுத்து இது தொடர்பாக அதிக தகவலை தாம் ஆப்டஸ் நிறுவனத்திடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் என்றும், ஆனால் ஆப்டஸ் நிறுவனத்தின் ஒத்துழைப்பு போதுமானதாக இல்லை என்றும் அரசின் சைபர் செக்யூரிட்டி துறையின் அமைச்சர் கிளேர் ஓநெயில் கூறினார். ஆப்டஸ் வாடிக்கையாளர்களில் சென்ட்ரலிங் கன்செஷன் கார்டு மற்றும் மெடிக்கேர் எண்கள் திருடப்பட்டவர்களின் தகவல்களை அரசிடம் தருமாறு கடந்த செவ்வாய்க்கிழமையன்று தாம் ஆப்டஸிடம் கேட்டதாக சர்வீஸ் ஆஸ்திரேலியா கூறியுள்ளது. ஆனால் ஆப்டஸ் நிறுவனம் இதுவரை பதில் தரவில்லை என்று கூறப்படுகிறது. ஆப்டஸ் நிறுவனம் வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டுமென்று அமைச்சர் ஓநெயில் ஆப்டஸ் நிறுவனத்தை விமர்சனம் செய்தார். இதற்கிடையில் ஆப்டஸ் நிறுவனம் அரசுக்கு அதிக ஒத்துழைப்பு தர வேண்டுமென்று அமைச்சர் பில் ஷார்டனும் வலியுறுத்தினார்.
Systemic risk has been injected into the Australian bloodstream about the privacy of their information. We know that Optus is trying to do what it can, but having said that, it's not enough. It's been 11 days since the breach. It is peculiar that we still can't identify who, for example, has had their Medicare, who used their Medicare information, their number, to be able to get identification. We need this not tomorrow or the next day. We really needed it days ago.
நாட்டில் ஊழல் குறித்த விசாரணைகளை மேற்கொள்ள அரசு ஏற்படுத்தும் ஆன்டி கரப்ஷன் கமிஷன் போதுமான அதிகாரங்களை கொண்டு வலுவாக இயங்கும் அமைப்பாக இருக்கும் வகையிலேயே தாம் முன்வைத்திருக்கும் சட்ட முன்வடிவு இருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் அட்டார்னி ஜெனரல் மார்க் ட்ரிஃபஸ் கூறினார். பிரதமர் முதல் யாராக இருந்தாலும் அவர்களின் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் போன்ற செயலிகளில் உள்ள தகவல்களை வலுக்கட்டாயமாக பெற்றுக்கொள்ளும் அதிகாரம் இந்த ஆன்டி கரப்ஷன் அமைப்பிடம் இருக்கும் என்று அமைச்சர் ட்ரிஃபஸ் ஏபிசியிடம் கூறினார்.
I think everyone needs to watch out. We don't want corrupt activity infecting our system of government. That's why we are creating, at long last, an anti-corruption commission for Australia.
ஆனால் ஆன்டி கரப்ஷன் அமைப்பின் விசாரணை தவிர்க்க இயலாத அல்லது விதிவிலக்கான சூழ்நிலைகளில் மட்டுமே பொதுமக்களின் பார்வையில் நடைபெறும் என்று இந்த சட்ட முன்வடிவு கூறுகிறது. இது தொடர்பாக கிரீன்ஸ் கட்சியும் சில சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். உலக நாடுகளின் பாதுகாப்பு தொடர்பாக அச்சுறுத்தலை தாம் சந்திப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரிச்சர்ட் மால்ஸ் கூறினார். அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களை அமெரிக்காவின் ஹவாய் தீவில் சந்தித்து பேசிய அமைச்சர் மால்ஸ், உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் போக்கு ஆகியன பாதுகாப்பு தொடர்பான சவால்களை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார்.
We're seeing that in Eastern Europe with the unprovoked aggression of Russia in respect of Ukraine. But we see it in the Indo-Pacific as well. As we watch China seek to shape the world around it in a way that we have not seen before, it presents real challenges for those countries which seek to uphold the global rules-based order.
பிரிட்டன் எதிர்கொள்ளும் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பாடமாக அமையும் என்றும், பிரிட்டன் போன்ற பொருளாதார நெருக்கடியை தவிர்க்க தாம் பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையில் கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டிருப்போம் என்று கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் கூறினார். உலகில் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடியை மனதிற்கொண்டு ஆஸ்திரேலிய பொருளாதார மேம்பாட்டை திட்டமிடுவது அவசியம் என்று ஸ்கை நியூஸிடம் பேசிய அமைச்சர் சாமர்ஸ் குறிப்பிட்டார்.
You know, even in the last month or two, the global situation has deteriorated dramatically. And in many of the major economies that we monitor most closely, The chances of a recession has edged over from possible to probable. You know, we're reluctant to comment or weigh in on the domestic policies of countries like the UK. But what's happening there, I think, is a cautionary tale about the costs and consequences of getting government policy and central bank policy out of whack.
விக்டோரியா மாநிலத்தில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தாம் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டால் மெல்பர்னின் கிளேட்டனில் இருக்கும் மோனாஷ் மெடிக்கல் சென்டருக்கு 510 மில்லியன் முதல் 560 மில்லியன் டாலர் வரை நிதி ஒதுக்கப்படும் என்று பிரீமியர் டேனியல் ஆண்ட்ரூஸ் அறிவித்தார். இதன் மூலம் மேலும் அதிகமாக 6000 பேர் வரை சிகிச்சை பெறுவர் என்றும் சுமார் 7500 பேருக்கு அறுவை சிகிச்சைகள் நடைபெற வாய்ப்பு உருவாகும் என்றும் பிரீமியர் ஆண்ட்ரூஸ் குறிப்பிட்டார்.
There are never easy days in health, pandemic or no pandemic. It's always a team effort. It's always about hard work. And it's always made just that little bit easier when you've got a government that has very clear priorities to hire more staff, to build new buildings, to provide the best equipment, not to cut and close and privatise, but to build up our public health system.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 64 அமெரிக்க சதங்கள், 231 இலங்கை ரூபாய் 75 சதங்கள், 52 இந்திய ரூபாய் 18 காசுகள், 92 சிங்கப்பூர் சதங்கள், 2.97 மலேசிய ரிங்கித். இனி நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் மேகமூட்டமாக இருக்கும், 23 செல்சியஸ். அடலைட் மேகமூட்டம் காணப்படும், 24 செல்சியஸ். மெல்பர்ன் மேகமூட்டம் காணப்படும், 21 செல்சியஸ். ஹோபார்ட் மேகமூட்டமாக இருக்கும், 16 செல்சியஸ். கேன்பரா மேகமூட்டமாக இருக்கும், 19 செல்சியஸ். சிட்னியும் மேகமூட்டமாக இருக்கும், 20 செல்சியஸ். பிரிஸ்பேன் மேகமூட்டமாக இருக்கும், 22 செல்சியஸ். டார்வின் மழை, 33 செல்சியஸ்.
இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய ஆஸ்திரேலிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.